மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். கல்வி அமைச்சு, திறந்த பல்கலைக்கழகம் மற்றும் தொழிற்கல்வி விரிவாக்க இராஜாங்க அமைச்சு, உவமாகாண கல்வி அமைச்சுடன் இணைந்து உவமாகாண கல்வி திணைக்களத்தினூடாக உவா சமூக வானொலியின் ஊடக அனுசரணையுடன் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற இந்த கல்வி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நான் கிளனனூர் தமிழ் மகாவித்யாலயத்திலிருந்து உங்கள் ஆசிரியை செல்வி ஸ்ரீவாணி. மாணவர்களே, இன்றைய தினம் நாங்கள் தரம் 11 புவியியல் பாடத்தின் முதலாவது அலகான புவியின் இயற்கை வனங்கள் தொடர்பில் கற்க இருக்கின்றோம். எனவே மாணவர்கள் உங்கள் கற்றலுக்கு தேவையான பாடநூல், குறிப்பு புத்தகம் மற்றும் பேனை என்பவற்றுடன் ஆயத்தமாகிக் கொள்ளுங்கள். மாணவர்களே, உங்களை சுற்றி இருக்கின்ற சூழலை அவதானித்துள்ளீர்களா? ஆம். பாறைகள், கனியங்கள், மண், நீர், காற்று, சூரிய வெளிச்சம், தாவரங்கள் போன்ற பல்வேறு வகையான வளங்களால் நிறைந்ததுதான் எம்மை சுற்றி இருக்கின்ற இந்த சூழல். அந்த இயற்கையான சூழலில் உள்ள மனிதனின் நிலையான இருப்பிற்கும் செயற்பாடுகளுக்கும் பயன்படுவனதான் இந்த இயற்கை வளங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த பாட அழகிலே மாணவர்கள் நாங்கள் எங்களை சுற்றி காணப்படுகின்ற இயற்கை வளங்களுள் பாறைகள், கனியங்கள், மண், நீர் மற்றும் தாவரங்கள், வனசீவராசிகள் என்பன பற்றி கற்க இருக்கின்றோம். இந்த ஒவ்வொரு இயற்கை வளங்கள் தொடர்பில் நாங்கள் கற்பதற்கு முன்னர் இந்த இயற்கை வளங்களது பாகுபாடு தொடர்பில் மாணவர்களை நாங்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டியது அவசியம். எம்மை சுற்றி இருக்கின்ற இந்த இயற்கை வளங்களை அவை கிடைக்கப் பெறுகின்ற விதங்கள் மற்றும் அவை பயன்படுத்தப்படுகின்ற விதங்கள் என்பவற்றின் அடிப்படையில் பல்வேறு விதங்களாக நாங்கள் வகைப்படுத்தலாம். அதில் மிகவும் பிரதானமான ஒரு வகைப்பாடுதான் முயற்சி என்று பெறும் வளங்கள், முயற்சியால் பெறப்படும் வளங்கள். அதாவது மனிதனது முயற்சியால் இந்த இயற்கையிலிருந்து கிடைக்கப் பெறுகின்ற வளங்களை நாங்கள் முயற்சியால் பெறப்படும் வளங்கள் என்று கூறுவோம். கனிய வளங்கள், நீர்ப்பாசன நீர், குழாய் நீர், காடாக்கம், வளமூட்டப்பட்ட மண் என்பன அத்தகைய வளங்கள் ஆகும். உதாரணமாக இந்த குழாய் நீரினை எடுப்போமாக இருந்தால், தரை கீழாக்கள் ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த நீரானது மனிதனது முயற்சியாலே ஆர்டிசன் குழாய் மூலமாக நீராக பெற்றுக்கொள்ளப்படுகின்றது. இந்த முயற்சியால் பெறப்படும் வளங்களைப் போலவே முயற்சியின்றி பெறப்படும் வளங்களும் காணப்படுகின்றன. மண், நீர், சூரிய வெளிச்சம், காற்று, காடுகள், அந்த காடுகளில் உள்ள தாவரங்கள் என்பன முயற்சியின்றி பெறுகின்ற வளங்கள் ஆகும். இது அடிப்படையான ஒரு பாகுபாடு. இது தவிர இந்த இயற்கை வளங்களை புதுப்பிக்க முடியாத வளங்கள், புதுப்பிக்க கூடிய வளங்கள், மீள் உற்பத்தி வளங்கள் எனவும் நாங்கள் பிரிக்கலாம். இங்கு புதுப்பிக்க முடியாத வளங்களாக நாங்கள் சுவட்டு எரிபொருள், காடுகள், பாறைகள், வளமான மண், உலோக கனியங்கள், உதாரணமாக இரும்பு, செம்பு, தங்கம் என்பவற்றையும், நிலக்கரி, பெட்ரோல் போன்ற உலோகம் அல்லாத கனியங்களையும் குறிப்பிடலாம். அதே போல நீர், சூரிய வெளிச்சம், காற்று என்பவற்றினை நாங்கள் புதுப்பிக்க கூடிய வளங்கள் என்று கூறலாம். இந்த இரண்டு வகைப்பாட்டினை தவிர மீள் உற்பத்தி வளங்கள் என்ற ஒரு வகைப்பாடும் காணப்படுகின்றது. காடுகள், மண், மீன்கள், வனசீவராசிகள் என்பன அத்தகைய மீள் உற்பத்தி வளங்கள் ஆகும். இந்த வகைப்பாடு தவிர நாங்கள் உயிருள்ள வளங்கள் என்றும் உயிரற்ற வளங்கள் என்றும் இந்த இயற்கை வளங்களை மேலும் பிரிக்கலாம். இங்கு உயிருள்ள வளங்கள் என்கின்ற பொழுது உயிர்கோளத்தில் காணப்படுகின்ற தாவரங்களும் விலங்குகளும் அடங்கும். அதே போல உயிரற்ற வளங்கள் எனும் பொழுது புவி மேற்பரப்பில் நீர்கோளத்திலும் வளிகோளத்திலும் காணப்படுகின்ற உயிரற்ற வகைகளை நாங்கள் குறிப்பிடலாம். நீர், மண், கனியங்கள், காற்று போன்றவற்றை இந்த உயிரற்ற வளங்களுக்கு உதாரணங்களாக குறிப்பிடலாம். சரி மாணவர்கள், இப்போது இயற்கை வளங்களினுடைய பாகுபாடு தொடர்பில் அறிந்து வைத்திருப்பீர்கள். இனி மாணவர்களே, நான் ஏலவே குறிப்பிட்டது போல இயற்கை வளங்களுள் பிரதானமான வளங்கள் தொடர்பில் நாங்கள் அறிவோம். அந்த வகையில் முதலாவதாக நாங்கள் பார்க்க இருக்கின்ற வளம் பாறைகள். எம்மை சுற்றி காணப்படுகின்ற இயற்கை வளங்களுள் முதன்மையான ஒன்று ஒரு வளமே பாறைகள் ஆகும். மாணவர்களுக்கு தெரியும், நாங்கள் வாழ்கின்ற இந்த புவியானது புவியோடு என்பதால் உருவாக்கப்பட்டது. அந்த புவியோட்டினுடைய பிரதானமான ஒரு சேர்மானமாக இருப்பதுதான் பாறை. இந்த பாறைகள் பல்வேறு கனிய வளங்களால் உருவாக்கப்படுகின்றன. சில பாறைகளை மாணவர்கள் அவதானித்திருப்பீர்கள், மென்மையானவையாக இருக்கும். இன்னும் சில பாறைகள் கடினத்தன்மை கொண்டவையாக இருக்கும். சில வேளைகளில் பூமியினுடைய மேற்பரப்பிலே மாணவர்களே நாங்கள் பாறைகளை அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். பொதுவாக பாறைகளது சேர்வைகள் மற்றும் அவற்றினுடைய தோற்றத்தின் அடிப்படையில் பாறைகளை நாங்கள் பிரிக்கலாம். மாணவர்களே, உங்களுக்கு நாங்கள் தோற்றத்தின் அடிப்படையில் பாறைகளது வகைப்பாடுகள் தொடர்பாக அவதானம் செலுத்துவோம். பொதுவாக பாறைகளது தோற்றத்தின் அடிப்படையில் அவற்றினை நாங்கள் மூன்று வகையாக பிரிக்கலாம். தீப்பாறைகள், அடையற்பாறைகள், உருமாறிய பாறைகள் என்பன அவையாகும். தீப்பாறைகள் எனும் பொழுது புவியின் உட்புறத்திலிருந்து வெளிவருகின்ற மேக்மாவால் உருவாக்கப்படுகின்ற பாறைகளே இந்த தீப்பாறைகள் ஆகும். இவ்வாறு புவியினுடைய உட்புறத்திலிருந்து வெளிவருகின்ற மேக்மாவானது புவியோட்டில் குளிர்வடைந்து திண்ம நிலையினை அடைந்துதான் இந்த தீப்பாறைகள் உருவாகின்றன. இவைதான் தாய்ப்பாறைகள் என்று அழைக்கப்படுகின்றன. அதிகளமான வெப்பமும் அமுக்கம் என்பவற்றால் உருவாக்கப்படுகின்ற இந்த பாறைகள் பளிங்குருவான பாறைகள் என்று அழைக்கப்படுகின்றன. ஏனெனில் இந்த தீப்பாறைகளை உடைத்து பார்க்கின்ற பொழுது மாணவர்களை நாங்கள் பளிங்குருக்களை நாங்கள் அதிகமாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். கருங்கல், பசோல்ட், கப்ரோ போன்ற பாறைகள் இந்த தீப்பாறைகளுக்கு உதாரணங்கள் ஆகும். இந்த தீப்பாறைகளை அவை அமைந்திருக்கின்ற இடங்கள், அவற்றினுடைய சேர்வை மற்றும் அவற்றினுடைய தோற்றத்தின் அடிப்படையில் மேலும் நாங்கள் பிரிக்கலாம். இங்கு மாணவர்களுக்கு இந்த தீப்பாறைகள் உருவாக்கத்தின் அடிப்படையிலான வகைப்பாடை தரப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் இந்த தீப்பாறைகளை மேலும் தள்ளல் தீப்பாறைகள் என்றும் தலையீட்டு தீப்பாறைகள் என்றும் பிரிக்கலாம். இதில் தள்ளல் தீப்பாறை என்பது புவியின் உட்பகுதியில் வெப்பமடைந்து வெளிவருகின்ற மேக்மாவானது புவி மேற்பரப்பில் வெளியேறி குளிர்வடைந்து உருவாவது தள்ளல் தீப்பாறைகள் ஆகும். எனினும் சில மேக்மாவானது புவி ஓட்டிற்கு வர முடியாத பாறை படைகளுக்கு இடையிலே தங்கியிருந்து தேங்கி இறுகி குளிர்வடைந்து பாறைகளாக உருவாகும். அத்தகைய பாறைகளை நாங்கள் மாணவர்களே தலையிட்டு தீப்பாறைகள் என்று கூறுவோம். இப்பொழுது மாணவர்களுக்கு தீப்பாறையினுடைய வகைகள் அறிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். இந்த தீப்பாறைகளது பயன்கள் தொடர்பாக அவதானம் செலுத்துவோமாக இருந்தால், இந்த கருங்கற்களை பயன்படுத்தி நாங்கள் கட்டடங்கள் அமைக்கின்றோம். அதே போல அலங்கார பொருட்களை ஆக்குவதற்கு தீப்பாறைகள் உதவுகின்றன. அதே போல இந்த தீப்பாறைகள் அரிப்பிற்கு தாக்கு பிடிக்கும் இயல்புடையதன் காரணமாக அரிப்பிற்குள்ளாகும் பிரதேசங்களில் பாதுகாப்பு அரண்களாக இவை பயன்படுத்தப்படுகின்றன. மேலும் வீடுகளின் கட்டமைப்புகளுக்கும் தகரம், குரோமியம் போன்ற கனியங்களை பெற்றுக் கொள்வதற்கும் இந்த தீப்பாறைகள் பயன்படுத்தப்படுகின்றன. மேலும் இந்த தீப்பாறைகள் உறுதியானவையாகவும் நீண்டகாலம் நிலைத்திருக்கும் தன்மையுடையதன் காரணமாக பல்வேறு பௌதிக ஆக்கங்கள், அழகியல் போன்றவற்றை உருவாக்க இந்த தீப்பாறைகள் பயன்படுத்தப்படுகின்றன. அடுத்ததாக அடையற்பாறைகள். அரிப்புக்குள்ளான தீப்பாறைகளினதும் உருமாறிய பாறைகளினதும் எச்ச பொருட்கள் குவிக்கப்பட்டு ஒன்றிணைவதால் இந்த அடையற்பாறைகள் உருவாகின்றன. இவை பெரும்பாலும் மாணவர்களே முதன்மை பாறைகளது எச்சங்களால் உருவாக்கப்படுவதால் இரண்டாம் நிலை பாறைகள் என்று அழைக்கப்படுகின்றன. சுண்ணாம்புக்கள், நிலக்கரி, ஜிப்சம் என்பன இந்த அடையல் பாறைகளுக்கு உதாரணம். இவைகள் கூட இன்று மனிதனால் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. குறிப்பாக சுண்ணாம்பானது கட்டட கைத்தொழில்களுக்கு உதவுகின்றது. அதே போல அடையற்பாறைகளுள் ஒன்றான மணல் கட்டட கைத்தொழில்களுக்கு பயன்படுத்தப்படுகின்றது. மேலும் விவசாய நடவடிக்கைகளுக்காக வண்டல் அடையல்கள் பயன்படுத்தப்படுகின்றன. வனைதல் கைத்தொழிலின் மூலப்பொருட்களாக பயன்படுத்தப்படுகின்றன. அலங்கார பொருட்களின் உற்பத்திக்கு பயன்படுத்தப்படுகின்றன. மேலும் மிக முக்கியமான ஒரு அடையலான நிலக்கரி இன்று வலுசக்தியாக பயன்படுத்தப்படுகின்றது. மாணவர்கள் அறிந்து வைத்திருப்பீர்கள், இலங்கையில் கூட பெருமளவான மின்சார உற்பத்தி இந்த நிலக்கரியினை கொண்டு நாங்கள் உற்பத்தி செய்யப்படுகின்ற அனல் மின் நிலையத்திலிருந்து பெறப்படுகின்றது. இந்த அடையல் பாறை போலவே இன்னும் ஒரு முக்கியமான ஒரு பாறைதான் உருமாறிய பாறை. பெயரிற்கேற்றதைப் போலவே இன்னும் ஒரு பாறையிலிருந்து உருமாற்றம் பெற்ற பாறைகளாக இவற்றினை நாங்கள் குறிப்பிடலாம். அதிலும் குறிப்பாக தீப்பாறை, அடையற்பாறை மற்றும் என்பன அதிக வெப்பம், அமுக்கம் என்பவற்றிற்கு உட்படுகின்ற பொழுது அவை தமது ஆரம்ப இயல்பிலிருந்து மாறுபாடடைந்து புதிய ஒரு உருவில் பாறைகளாக உருவாகின்றன. இத்தகைய பாறைகளே உருமாறிய பாறைகள் ஆகும். பளிங்குருப்பட்டை பாறை, சலவை கற்கள், வைரம், காரியம், டொலமைட் போன்ற பாறைகள் இதற்கு உதாரணங்களாகும். ஏனைய பாறை வகைகளிலும் பார்க்க இந்த உருமாறிய பாறைகளை பொதுவாக நாங்கள் புவி மேற்பரப்பில் காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த உருமாறிய பாறைகள் கூட மாணவர்களே இன்று பல்வேறு தேவைகளுக்காக பயன்படுத்தப்படுகின்றன. குறிப்பாக வைரமானது ஆபரணங்கள் செய்ய பயன்படுத்தப்படுகின்றது. மேலும் சலவை கற்களை எடுப்போமாக இருந்தால் சிலைகள் அலங்கார பொருட்களாய் ஆக்குவதற்கு பயன்படுத்தப்படுகின்றது. கட்டடங்களை கட்ட பயன்படுத்தப்படுகின்றது. மாணவர்கள் தாஜ்மஹால் பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் இல்லையா? அது பெரும்பாலும் சலவைக்கல்லால் உருவான ஒரு கட்டடம். மேலும் காரியமானது வார்ப்பு அச்சு பூச்சு வகைகள் உற்பத்திக்கு பயன்படுத்தப்படுகின்றது. டாலமைட்டினும் உருமாறிய பாறையானது உர உற்பத்திக்கு பயன்படுத்தப்படுகின்றது. எனவே பல்வேறு தேவைகளுக்காக இன்று இந்த தீப்பாறைகளாகட்டும் அடையற்பாறைகளாகட்டும் உருமாறிய பாறைகளாகட்டும் பயன்பட்டு வருவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இருந்தாலும் கூட இவை இன்று பொருளாதார ரீதியில் முக்கியத்துவம் பெற்று வருவதன் காரணமாக அதிகம் மக்களால் நுகரப்பட்டு வருவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறு பாறைகள் அதிகமாக நுகரப்படுமாக இருந்தால் எதிர்காலத்தில் பாறைகளுக்கான கேள்வியும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. மேலும் மண்ணினது பிடிமானத்தினை தேக்கி வைத்திருப்பது இந்த பாறைகள் தான். இந்த பாறைகள் அதிகளவாக அகலப்படுகின்ற பொழுது மாணவர்களே மண் சரிவு, நிறம், நிலம் தரமிழத்தல், நிலம் கீழிறங்கள் போன்ற ஆபத்துக்கள் கூட ஏற்படலாம். சரி, அடுத்ததாக நாங்கள் பார்க்கவிருப்பது கனியங்களினும் இயற்கை வளம் தொடர்பாக. சீரான உட்புற கட்டமைப்பை கொண்ட கனியங்கள் பளிங்குருவான அல்லது திரவ வடிவிலான இயற்கை சேதன பொருட்களின் கூட்டிணைவால் உருவாகி இருக்கும். இந்த கனியங்கள் தொடர்பாக நாங்கள் அவதானம் செலுத்துகையில் பாறைகள் தொடர்பாகவும் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். எனினில் பாறைகள் என்பது கனியங்களது சேர்வு என்று கூறுவோம். எனவே பாறைகளும் கனியங்களிலும் ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபடுத்த முடியாத ஒரு இயற்கை வளங்களாக காணப்படுகின்றது. இன்று உலகில் 2000 மேற்பட்ட கனிய வகைகள் இனங்காணப்பட்டுள்ளன. மாணவர்களே, இன்னும் இனங்காணப்படாத பல்வேறு வகையான பல ஆயிரம் கணக்கான கனியங்கள் பூமியில் பறந்து காணப்படுகின்றது. இவ்வாறு பல்வேறு அளவில் கனியங்கள் இனங்காணப்பட்டிருந்தாலும் கூட மனிதன் பயன்படுத்தப்படுவது சிறிய அளவிலேயே. மனிதனது நாகரிகத்தின் ஒவ்வொரு காலப்பகுதியிலும் கருவிகள், உபகரணங்கள் மற்றும் தன்னுடைய தேவையினை பூர்த்தி செய்வதற்காக கனியங்கள் மனிதனால் பயன்படுத்தப்பட்டுதான் வருகின்றது. இந்த கனிய வளங்களை நாங்கள் அவற்றினுடைய பயன்பாடு மற்றும் இயல்பின் அடிப்படையில் 3 வகையாக பிரிக்கலாம். எரிபொருள் கனியங்கள், உலோக கனியங்கள், உலோகம் அல்லாத கனியங்கள் என்பனதான் அவை. இதில் எரிபொருள் கனியங்கள் என்கின்ற பொழுது எரிபொருள் பாவனைக்காக பயன்படுத்தப்படுகின்ற கனியங்களை நாங்கள் குறிப்பிடலாம். நிலக்கரி, கனிய எண்ணெய் என்பன அத்தகைய எரிபொருள் கனியங்கள் ஆகும். உலோக கனியங்கள் என்கின்ற பொழுது உலோகத்தினது பண்பினை ஈர்க்கின்ற கனியங்கள். அதாவது மாணவர்களுக்கு தெரியும், உலோகம் என்பது வெப்பத்தை கடத்தும், மின்னை கடத்தும், கணீர் என்ற சத்தத்தை எழுப்பும், பளபளப்பாக காணப்படும். அத்தகைய பண்புகளை கொண்டிருக்கின்ற இரும்பு, மெக்னீசியம், செம்பு என்பன உலோக கனியங்கள் என்ற வகைப்பாட்டிற்குள் நாங்கள் அடக்கலாம். இவை தவிர காரியம், மணல், சுண்ணக்கல், பொசுப்பேற்று என்பன உலோகம் அல்லாத கனியங்களாக குறிப்பிடலாம். இவ்வாறு பல்வேறு கனியங்கள் காணப்பட்டாலும் கூட மாணவர்களை நாங்கள் இரும்பு மற்றும் காரியம் தொடர்பில் அவதானம் செலுத்துவோம். இரும்பு மனிதனது நாகரீக முன்னேற்றத்திற்கு மிகவும் முக்கிய ஒரு காரணியாக இருப்பதுதான் இந்த இரும்பு. இன்று மனிதனது பல்வேறு நடவடிக்கைகளிலும் இரும்பினது பயன்பாடினை உணரக்கூடியதாக இருக்கின்றது. ஏனைய உலோக கனியங்கள் போலல்லாது மிகவும் உறுதி வாய்ந்ததாகவும் பலமிக்க ஒன்றாகவும் இந்த இரும்பானது காணப்படுகின்றது. பொதுவாக இரும்பானது இரும்புத்தாது தூய்மையாக்கப்பட்டு வெப்பமாக்கப்படுவதாலேயே உருவாக்கப்படுகின்றது. பொதுவாக இரும்புருக்கு என்ற அமைப்பிலேயே இந்த இரும்பினை நாங்கள் இன்று பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஏனெனில் இரும்பும் உருக்கும் அவற்றினுடைய விசேடமான தன்மைகளால் இறுக்கமானதாகி பலமானதாக இருப்பதால் இன்று கைத்தொழில்கள், விவசாயம், கட்டிட நிர்மாணம், போக்குவரத்து போன்ற பல துறைகளில் நாங்கள் பயன்படுத்துவதை காணக்கூடியதாக இருக்கும். எனினும் எல்லா இரும்பு தாதுகள் சிறப்பான இரும்பு தாதுகளாக கொள்ள முடியாது. இரும்பு தாது படிவுகளில் 30% உயர் வகை இரும்பு அடங்கியிருக்கும் பொழுது மாத்திரமே அது பொருளாதார பயன்பாடு உடையதாக இருக்கும். மேலும் ஏமத்தாய்ட்டு, மேக்னைட், லிமோனைட் ஆகியவை முக்கிய இரும்பு தாது வகைகளாக காணப்படுகின்றன. மாணவர்களே, உங்களது பாடநூலில் பக்க இலக்கம் 7 படம் 1:3 அவதானிப்பீர்களாக இருந்தால் இரும்புத்தாது படைவு பரவியுள்ள நாடுகளும் பிரதேசங்களையும் மாணவர்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். பாடப்புத்தகத்தினது உதவியுடன் அந்த பிரதேசங்களை புற உருவ படம் ஒன்றில் குறித்து காட்டுவதற்கு மாணவர்கள் பழகிக்கொள்ள வேண்டும். இரும்பினை போலவே இன்று முக்கியத்துவம் மிக்க ஒரு கனிய வளமாக கருதப்படுவது காரீயம். பொதுவாக உலக யுத்தத்தின் போது இந்த காரிய கைத்தொழில் முக்கிய இடம் பெற்றிருந்தமையினை நாங்கள் அறிய முடிகின்றது. பொதுவாக இந்த கனிய வகைப்படுத்தலின் கீழ் உலோகம் அல்லாத ஒரு கனிய வகையின் கீழ் நாங்கள் காரியத்தை அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். இது சார்பளவில் உலோகத்திற்கான பண்புகளை கொண்டிருந்தாலும் கூட மின்னை கடத்தாத இயல்பின் காரணமாக இது உலோகம் அல்லாத கனியமாக கருதப்படுகின்றது. இந்த காரியம் தரையில் படிந்துள்ள தன்மைக்கேற்ப 3 பிரதான வகைகளாக பிரிக்கலாம். மிக தூய்மையான துண்டுகளாக காணப்படும் காரியம் வெயின் என்று நாங்கள் கூறுவோம். பளிங்குருவான நுண்ணிய காரியம், பாறைகளில் பறந்து காணப்படும் காரியம் என்பனதான் அவையாகும். இன்று உலகில் காரியத்தை உற்பத்தி செய்கின்ற முக்கிய நாடுகளாக இந்தியா, கொரியா, மெக்சிகோ, இலங்கை, துருக்கி, பிரேசில், தான்சானியா, மடகஸ்கார் என்பவற்றை நாங்கள் குறிப்பிடலாம். இந்த நாடுகளிடையே இன்று வருடாந்த காரிய உற்பத்தியில் 60% கொண்டுள்ளது இந்தியா ஆகும். எனவே பிரதான காரிய உற்பத்தி நாடாக இந்தியா விளங்குகின்றது. மேலும் உயர்வகை காரியம் பெறப்படும் நாடாக எமது இலங்கை நாடு முக்கியத்துவம் பெறுகின்றது. எனவே மாணவர்கள் இந்த விடயங்களை தயவு செய்து குறிப்பிடுத்து படித்துக் கொள்ளுங்கள். அடிக்கடி மாணவர்களது இறுதி பரீட்சையின் போது வினவப்படுகின்ற வினாவாக இது இருக்கின்றது. இவ்வாறு சிறப்பான பண்புகளை கொண்டிருக்கின்ற இந்த காரியமானது இன்று இலத்திரனியல் கைத்தொழில், உலோக மூடுகைகள் செய்தல், மசகு எண்ணெய் உற்பத்தி, பென்சில் கூர், பூச்சி என்பவற்றை உற்பத்தி செய்ய பயன்படுத்தப்படுகின்றது. மேலும் இது வெப்ப கடத்தியாக இருப்பதன் காரணமாகவே இன்று பிரதானமாக அனைத்து விதமான இலத்திரனியல் கைத்தொழிலில் மிகவும் பிரதானமான ஒரு வளமாக பயன்படுத்தப்பட்டு வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. எனினும் மாணவர்களே, இவ்வாறு சிறப்புமிக்க கனிய வளங்கள் பூமியில் காணப்பட்டாலும் கூட அபரிமிதமாக இவை அகலப்படுகின்ற பொழுது எதிர்கால சந்ததியினருக்கான ஒரு தட்டுப்பாடு நிலவுகின்ற ஒரு நிலைமை கூட ஏற்படக்கூடிய ஒரு அச்சுறுத்தல் இந்த கனியங்கள் என்ற இயற்கை வளத்தில் காணப்படுகின்றது. மாணவர்களே, இதுவரையில் நாங்கள் புவி மேற்பரப்பில் காணப்படுகின்ற பிரதான இயற்கை வளங்களான பாறைகள் மற்றும் கனியங்கள் தொடர்பாக கற்றறிந்தோம். அடுத்ததாக நாங்கள் கற்கவிருப்பது மண். பாறைகள் கனியங்கள் என்பன போலவே மிகவும் பிரதானமான ஒரு இயற்கை வளமே இந்த மண்ணாகும். மண்ணானது மனிதனுக்கு மாத்திரமன்றி தாவரங்கள், விலங்குகள் என்பவற்றுக்கும் மிகவும் பயனுறுதி வாய்ந்த ஒரு இயற்கையான வளமாகும். தாவரங்கள் வளர்ச்சிக்கு தேவையான ஊட்டப்பொருட்களும், நீரும் விலங்குகள் மற்றும் மனிதன் நிலைத்திருப்புக்கு அத்தியாவசியமான ஒரு மேல்படையாகவும் இந்த மண்ணானது காணப்படுகின்றது. தரை மேற்பரப்பில் மிகவும் மெல்லிய படையாகவே இந்த மண் படையானது அமைந்து காணப்படுகின்றது. இந்த மண் எவ்வாறு உருவாகின்றது என்பது தொடர்பாக நாங்கள் அவதானித்தால், சேதன பொருட்கள் நீண்டகாலமாக உக்குவதாலும், பாறைகள் வானிலையால் அழிவடைதலுக்கு உட்படுவதாலும் பெறப்படுகின்ற சிதைவடைந்த பொருட்களது திரட்சியே நாங்கள் மண் என கூறலாம். இந்த மண் உருவாக்கத்தில் செல்வாக்கு செலுத்துகின்ற காரணிகளாக தாய்ப்பாறை, தரை தோற்றம், காலநிலை, காலம், தாவரங்களினதும் விலங்குகளினதும் பகுதிகள், மனித செயற்பாடுகள் என்பவற்றினை குறிப்பிடலாம். அதிலும் குறிப்பாக மிகவும் பிரதானமான காரணியாக இருப்பது தாய்ப்பாறை ஆகும். ஏனெனில் தாய்ப்பாறைகள் வானிலையால் அழிதல் செயற்பாட்டுக்கு உட்படுகின்ற பொழுதே அவை சிதைவடைந்து மண் துகள்களை உருவாக்குகின்றன. இந்த தாய்ப்பாறைகள் இவ்வாறு அழிவடைந்து பெறப்படுகின்ற படிவுகளது இயல்புகளுக்கேற்ப மண்ணினது சேர்க்கை, நிறம் என்பன வேறுபடுகின்றன. என்றாலும் கூட மாணவர்களே, இந்த தாய்ப்பாறையினது வானிலையால் அழிதலுக்கு எவ்வாறாயினும் மாணவர்களே இந்த தாய்ப்பாறையினது வானிலையால் அழிதலால் மட்டும் மண் உருவாவதில்லை. இவை தவிர உயிரினங்களினது செய்கையும் தாவரங்களது சேர்க்கையும் சேர்ந்துதான் பாறைகள் மண்ணாக மாறுகின்றன. அத்தகைய காரணங்களுள் முதன்மையான ஒரு காரணியாக நாங்கள் தரை தோற்றத்தினை குறிப்பிடலாம். இந்த தரை தோற்றத்திற்கு ஏற்பத்தான் புவி மேற்பரப்பில் நிகழுகின்ற மண்ணரிப்பும், அடையல்களது படிவுகளும், மண்ணினால் நீர் உறிஞ்சப்படுதலும், செல்வாக்கு செலுத்துகின்றன. அதே போல நான் நிலவை குறிப்பிட்டது போல இந்த தாய் பாறைகள் சிதைவடைவதிலும் இந்த தரை தோற்ற அமைப்பானது செல்வாக்கு செலுத்துகின்றன. ஏனெனில் பாறைகள் அரிக்கப்படுவதும் கடத்தப்படுவதும் அந்த நிலத்தினது சாய்வை பொறுத்து காணப்படும். படிவுகள் ஓரிடத்தில் நிலைத்திருந்து மண்ணாக மாறுவதற்கு அந்த இடமானது சரிவு குறைந்ததாக இருக்க வேண்டும். அலை வடிவமான பிரதேசங்கள் மண்ணாக்கத்திற்கு அதிகம் உதவுகின்ற ஒன்றாக காணப்படுகின்றது. எனவே இத்தகைய தரை தோற்றத்தில் உருவாகின்ற மண்ணானது முதிர்ச்சியடைந்த மண்ணாக காணப்படும். குத்து சாய்வு பிரதேசங்களில் மண் அதிகமாக முதிர்ச்சியடைவது இல்லை. இந்த தரை தோற்றத்தை போலவே மண்ணுருவாக்கத்தில் காலநிலையும் பிரதானமாக செல்வாக்கு செலுத்துகின்றது. அதிலும் குறிப்பாக மழை, வீழ்ச்சி, வெப்பநிலை ஆகிய இரு காலநிலை மூலகங்கள் இந்த பாறைகள் வானிலையால் அழிதலில் பெரும் செல்வாக்கு செலுத்துகின்றன. அதே போல உருவாகிய மண்ணினது தன்மையினை மாற்றுவதிலும் இந்த காலநிலை மூலகங்கள் செல்வாக்கு செலுத்துகின்றன. பாறைகள் மண்ணாக உருவாகுவதில் தரை தோற்றம் காலநிலை என்பன போலவே தாவரங்களினதும் விலங்குகளினது பகுதிகளும் செல்வாக்கு செலுத்துகின்றன. அதிலும் குறிப்பாக பாறை துகள்களை மண்ணாக மாற்றுவதில் இவை அதிகம் பங்காற்றுகின்றன. புவி மேற்பரப்பில் காணப்படுகின்ற தாவரங்களது மூடுகைகளும் ஏனைய சேதன பொருட்களுமே மண்ணுக்கு தேவையான தாது பொருட்களை சேர்க்கின்றன. அதிலும் குறிப்பாக தாவர போர்வையானது மண்ணினது ஈரப்பதனை பாதுகாப்பதிலிருந்து மண்ணுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை வழங்குவது வரை அனைத்து விதங்களிலும் மண்ணினை போஷிக்கின்ற பிரதானமான ஒன்றாக காணப்படுகின்றது. அதேபோல பாக்டீரியாக்கள், பங்கசு, புரோட்டோசோவா போன்ற நுண்ணுயிர்கள் தாவரங்கள் மற்றும் விலங்குகள் என்பவற்றினுடைய எச்சங்களை அழுக செய்து அவற்றை மண்ணினுள் மட்குகளாக்குகின்றன. இந்த மட்குகள் மண்ணை வளமுள்ள மண்ணாக மாற்றுகின்றன. இவ்வாறு உருவாக்க பெறுகின்ற மண்ணினது இயல்பு முதிர்ச்சி என்பவற்றை தீர்மானிக்கின்ற இன்னும் ஒரு காரணி தான் காலம். எனவேதான் மண்ணுருவாக்கத்தில் செல்வாக்கு செலுத்துகின்ற ஒரு காரணிகளுள் பிரதானமாக நாங்கள் காலத்தினை குறிப்பிடுகின்றோம். நீண்ட காலத்தில் தாது பொருட்கள் படிவதால் மண்ணானது வளம் அதிகரிக்கின்றது. அதே நேரத்தில் குறுகிய காலத்தில் குறுகிய அளவில் தாது பொருட்கள் படிவு செய்யப்படுமாக இருந்தால் அந்த மண் அத்துணை வளமான ஒரு மண்ணாக கருதப்படாது. இதை தவிர மனித செயற்பாடுகள் கூட இந்த மண்ணின் மண்ணுருவாக்கத்தில் செல்வாக்கு செலுத்துகின்றன. மண்ணின் இயல்பு மாறுபடுவதற்கும் மண் விருத்திற்கும் இந்த மனித செயற்பாடுகள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ செல்வாக்கு செலுத்துகின்றன. உதாரணமாக மனிதனானவன் நிரந்தரமான குடியிருப்புகளை அமைத்த காலம் தொடக்கம் விவசாய நடவடிக்கைகளுக்காக மண்ணை பயன்படுத்தி வருகின்றான். மண்ணை தனது விவசாய நடவடிக்கைகளுக்காக மாற்றி அமைக்கின்ற பொழுது மண்ணினது கட்டமைப்பில் பல்வேறு விதமான மாற்றங்களை மனிதன் மேற்கொண்டு வருகின்றான். இங்கு பயிர் நிலங்களில் ஒரே பயிரை மாத்திரம் தொடர்ந்து பயிர் செய்வதன் காரணமாகவும் ரசாயன உரங்களை பயன்படுத்துவதன் காரணமாகவும் இன்று மண் வளம் குறைந்து செல்வதில் மனிதனது செயற்பாடு அதிகமாக காணப்படுகின்றது. சரி மாணவர்களே, இதுவரையில் நாங்கள் மண் என்றால் என்ன, மண்ணினது பிரதானமான தோற்ற காரணிகள் தொடர்பாக அவதானித்தோம். அடுத்ததாக நாங்கள் மண்ணினது குறுக்கு பக்க பார்வை தொடர்பான ஒரு அறிவினை கொண்டிருக்க வேண்டியது அவசியம். மாணவர்கள் உங்களது பாடநூலில் பக்க இலக்கம் 10 அவதானிப்பீர்களாக இருந்தால் 1.5 மண்ணின் பக்க பார்வையினை தெளிவாக காட்டுகின்றது. இங்கு மாணவர்கள் ஏ படை, பி படை, சி படை ஆகிய 3 படைகளை அவதானிக்க இயலுமாக இருக்கும் என்று நம்புகின்றேன். இந்த படைகளே மண்ணினது பக்க பார்வையின் பிரதானமான படைகளாகும். முதலாவதாக நாங்கள் ஏ படை தொடர்பாக அவதானம் செலுத்துவோமாக இருந்தால் உட்காது தாவரங்கள் விலங்குகளினது பகுதி அளவில் மாத்திரம் சிதைவடைந்த பகுதிகள் சேர்ந்த ஒரு சேதன பொருட்களை அதிக அளவில் கொண்ட ஒரு படையாக ஏ படையினை குறிப்பிடலாம். இவை தாய்ப்பாறையிலிருந்து விலகி மேலாக அமைந்து காணப்படுவதால் தாய்ப்பாறை தன்மையிலிருந்து முழுமையாக சிதைவடைந்து காணப்படுகின்ற ஒரு படையாக இந்த ஏப்படை காணப்படுகின்றது. இது ஏனைய படைகளை விட கருமையான நிறத்தினை கொண்டிருக்கும். ஏனெனில் தாவரங்களது உட்காத பொருட்கள் மற்றும் ஏனெனில் தாவர கழிவுகள் விலங்கு கழிவுகள் அனைத்தும் சேர்ந்து உக்கி அந்த கருமை நிறத்தினை ஏப்படைக்கு தந்திருக்கும். இது தவிர ஏப்படைக்கு அடுத்ததாக நாங்கள் பி எனும் படையினை அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். இது அரை பங்கு அழிவடைந்த படையாகும். ஏ படையிலிருந்து உறிஞ்சப்படும் உப்பு வகை, களிமண் வகை என்பன பி படையில் படிந்துள்ளன. படை ஏயினை விட அதிக இளம் நிறமுடைய மண்ணாக காணப்படுகின்றது. இங்கு தாது பொருட்கள் குறைந்த அளவில் காணப்படுவதன் காரணமாகவே இது இள நிறமுடையதாக காணப்படுகின்றது. இந்த பி படைக்கு அடுத்ததாக மாணவர்களை நாங்கள் அவதானிக்கக்கூடியது சி படை. இதனைத்தான் நாங்கள் தாய்ப்பாறை படை என்று கூறலாம். அதாவது தாய்ப்பாறை பொருட்கள் பல்வேறு மூலகங்களினால் கொண்டு வரப்பட்ட பொருட்கள் என்பன படிந்து இந்த சீப்படையானது உருவாகி இருக்கும். இவ்வாறு பெருமதிமிக்க இந்த மண்ணானது மாணவர்களே இன்று பல்வேறு விதமாக மாசடைந்து வருகின்றது அல்லது தரமிழந்து வருகின்றது என்பதை நாங்கள் அவதானிக்க முடிகின்றது. எனவே மாணவர்கள் இந்த பாடத்தை கற்கின்ற பொழுது மண்ணானது எவ்வெவ் முறைகளில் தரமிழந்து வருகின்றது என்பது தொடர்பாகவும் கவனம் செலுத்த வேண்டும். அத்தகைய முறைகளாக நாங்கள் முறையற்ற விவசாய முறை, குப்பைகளை உட்காத குப்பைகளை மண்ணினுள் கொட்டுதல், ரசாயன கழிவுகளை மண்ணினுள் கொட்டுதல், தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேறும் ரசாயன கழிவுகளை மண்ணினுள் புதைத்தல், இலத்திரனியல் சாதன கழிவுகளை நாங்கள் மண்ணினுள் புதைத்தல் போன்ற பல்வேறு காரணிகளால் இன்று மண்ணானது தரமிழந்து வருகின்றது. எனவே இந்த மண்ணை பாதுகாப்பதற்கான மட்காட்பு நுட்பங்கள் தொடர்பாக நாங்கள் அவதானம் செலுத்த வேண்டியது அவசியம். சரி மாணவர்களே, அடுத்ததாக நாங்கள் பார்க்கவிருப்பது நீர் வளம் தொடர்பாக. மண்ணானது எவ்வாறு மனிதனது நிலைப்பிற்கும் தாவர விலங்குகளது நிலைப்பிற்கும் உதவுகின்றதோ அதே போல அதற்கு ஒப்பானதாக சரி மாணவர்களே, அடுத்ததாக நாங்கள் பார்க்கவிருப்பது நீர் வளம் தொடர்பாக ஆகும். சரி மாணவர்களே, அடுத்ததாக நாங்கள் பார்க்கவிருப்பது நீர்வளம் தொடர்பாக. மண் எவ்வாறு மனிதனுக்கும் தாவரங்களுக்கும் ஏனைய விலங்குகளுக்கும் பயனுறுதி வாய்ந்ததாக இருக்கின்றதோ அதே போல பயனுறுதி வாய்ந்த இன்னும் ஒரு இயற்கை வளம்தான் நீர்வளம். பூமியில் நிலப்பகுதியினை விட அதிகளவு பரம்பி காணப்படுவது நீராகும். இந்த நீரானது மனிதனுக்கு போலவே ஏனைய இயற்கை சூழல் தொகுதிகளின் நிலைத்திருப்பிற்கும் அத்தியாவசியமான ஒன்றாக காணப்படுகின்றது. நாம் வாழுகின்ற புவி நீலக்கோள் என அழைக்கப்படுவதற்கும் ஒரே ஒரு காரணம் இந்த நீர் காணப்படுகின்ற ஒரே ஒரு கோளாக புவி இருப்பதே ஆகும். புவி மேற்பரப்பில் மாணவர்கள் அவதானித்தால் தெரியும், 71.8% நீரினால் மூடப்பட்டுள்ளது. அதில் சமுத்திரம், கடல், ஆறு, ஏரி, குளம், குட்டைகள் போன்றவற்றில் சேகரிக்கப்படுகின்ற நீரினுடைய அளவு 97%, 3% மாத்திரமே நன்னீராகவும் காணப்படுகின்றது. அதாவது 97% உப்பு நீராகவும் 3% மாத்திரமே நன்னீராகவும் உள்ளது. இந்த நீரினுடைய அளவில் மனிதனால் இலகுவில் பயன்படுத்தக்கூடியவாறு உள்ள நீர் 1% மாத்திரமே. மாணவர்கள் இதனை மிகவும் தெளிவாக கேட்க வேண்டும். அடிக்கடி மாணவர்களிடம் வினவுகின்ற ஒரு பகுதி இதுவாகும். இவ்வாறு பரந்து காணப்படுகின்ற இந்த நீரானது சமுத்திரம், மழை வீழ்ச்சி, உள்நாட்டு நீர்நிலைகள், ஏரிகள், தரைக்கீழ் நீர், பனிக்கட்டி, பனி அல்லது பனிப்பாறைகள், ஊற்றுக்கள் போன்ற மூலங்களில் இருந்து பெற்றுக்கொள்ளப்படுகின்றன. எனவே நீர் பெறப்படும் மூலங்கள் எவை என்று மாணவர்களிடம் வினவப்படுமே ஆனால் இத்தகைய மூலங்கள் தொடர்பாக மாணவர்கள் பரீட்சையில் குறிப்பிட வேண்டும். இவ்வாறு பல்வேறு மூலங்களிலிருந்து பெற்றுக்கொள்ளப்படுகின்ற இந்த நீரானது பிரதானமாக வளிமண்டல நீராகவும், சமுத்திர நீராகவும், மேற்பரப்பு நீராகவும், மண்ணீராகவும், தரைக்குள் நீராகவும் புவி மேற்பரப்பில் சேமிக்கப்படுகின்றது. இதில் வளிமண்டல நீர் என்பது ஆவியாக்கம் ஆவியுயிர்ப்பு மூலம் வளிமண்டலத்துக்கு சேரும் நீராகும். மாணவர்களுக்கு தெரியும், நீர்நிலைகள், மண் போன்றவற்றிலிருந்து ஆவியாகின்ற அந்த நீரினது நிலைமையினை ஆவியாக்கம் என்றும், தாவரங்களிலிருந்து நீரானது ஆவியாகுமாக இருந்தால் அது ஆவியுயிர்ப்பு என்று கூறுவோம். இவ்வாறு வளிமண்டலத்திற்கு சேருகின்ற நீரினை எழுவே குறிப்பிட்டது போல வளிமண்டல நீர் என்று கூறுவோம். இது தவிர உலகில் சமுத்திரங்கள், கடல்கள் என்றவற்றிலும் நீரானது காணப்படுகின்றது. இது சமுத்திர நீர் எனப்படும். பொதுவாக சமுத்திர நீர் உயர் நீராக காணப்படும். இந்த வளிமண்டல நீர் சமுத்திர நீரிற்கு புறம்பாக ஆறு, கால்வாய்கள், ஏரிகள், பனிப்பிரதேசங்களிலும் நீர் காணப்படுகின்றது. இவற்றினை நாங்கள் மேற்பரப்பு நீர் என்று கூறுவோம். மாணவர்கள் இந்த இடத்தினை மிகவும் அவதானமாக குறிப்பிடத்து கற்க வேண்டும். அடிக்கடி மாணவர்களிடம் மேற்பரப்பு நீர் காணப்படுகின்ற வடிவங்கள் எவை என்று கேட்பார்கள். ஆம், ஆறுகள், கால்வாய்கள், ஏரிகள் போன்ற இடங்களில் மேற்பரப்பு நீரினை நாங்கள் அவதானிக்கலாம். இந்த மேற்பரப்பு நீர் தவிர மண்ணினால் உறிஞ்சப்படுகின்ற நீரினை நாங்கள் மண்ணீர் என்று கூறுவோம். இந்த மண்ணீருக்கு கீழாக தரையில் சேமித்து வைக்கப்படுகின்ற நீர் தரைக்கு நீராகும். மழையினாலும் நீர்ப்பாசனத்தாலும் மண்ணுள் ஊடுவடிந்து தாய்ப்பாறையின் மேல் தேங்கி நிற்கின்ற நீர்தான் இந்த தரைக்குள் நீராக இருக்கும். இந்த தரைக்குள் நீரினை தான் மாணவர்களை நாங்கள் ஊற்றுக்கள் மூலமாகவும் கிணறுகள் மூலமாகவும் குழாய் கிணறுகள் மூலமாகவும் பெற்று பயன்படுத்துகின்றோம். இவ்வாறு புவி மேற்பரப்பில் பரவலாக பறந்து காணப்படுகின்ற இந்த நீரானது பல்வேறு தேவைகளுக்காக இன்று மனிதனால் பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. அதிலும் குறிப்பாக போக்குவரத்து, கைத்தொழில், விவசாயம் போன்ற அன்றாட நடவடிக்கைகளுக்கு நீரானது அத்தியாவசியமானதாக காணப்படுகின்றது. ஒரு மனிதனுக்கு மாணவர்களே ஒரு நாளுக்கு ஏறக்குறைய 3 லிட்டர் நீரானது தேவைப்படுகின்றது. அதனை நாங்கள் மனிதனுக்கு வழங்காவிட்டால் மனிதனது உடலியல் சமநிலை பாதிக்கப்பட்டு அந்த மனிதனின் உடலிலிருந்து நீர்த்தன்மையானது இழக்க நேரிடும். இவ்வாறு பயனுறுதி மிக்க இந்த நீரானது மிகவும் முக்கியத்துவம் மிக்கதாக காணப்படுகின்றது. ஏனெனில் இன்று உயிர்களின் நிலைத்திருப்புக்கும் பூமியினுடைய சமநிலை பேணப்படுவதற்கும் நீரானது ஒரு அடிப்படையான வளமாக காணப்படுகின்றது. மேலும் மண்ணினது வளத்தை அதிகரித்தலில் பேணுதலிலும் இந்த நீரானது பயன்படுத்தப்படுகின்றது. ஏனெனில் நீர்த்தன்மையற்ற ஒரு மண் தொடர்பாக மாணவர்கள் சிந்தித்து பாருங்கள், நீர் இல்லாவிடின் அந்த மண்ணானது வறண்ட தன்மையடைந்துவிடும். எனவே போசணையை தன்னுள் தேக்கி வைத்துக் கொள்ள இயலாத ஒரு நிலைமை ஏற்படும். எனவே அந்த எளிமையை தருகின்ற எனவே மண்ணினது வறட்சியின் எனவே மண்ணினது ஈரப்பதனை எனவே மண்ணினது ஈரழிப்பினை பேடுகின்ற ஒன்றாக நீரானது காணப்படுகின்றது. அதே போல இன்று போக்குவரத்து ஊடகமாகவும் நீரானது பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. இது தவிர விவசாய விலங்கு வளர்ப்பிற்கும் மனிதனது குடிநீர் மற்றும் வீட்டு தேவைகளுக்கும் நீரானது பயன்படுத்தப்படுகின்றது. மேலும் நீர்ப்பாசன தொகுதிகளை அமைத்து குடிநீர் விநியோகிப்பதற்கும் தொழிற்சாலைகளது இயக்கத்திற்கும் நீர்மின் சக்தி உற்பத்திக்கும் உல்லாச பிரயாணங்களுக்கும் இந்த நீரானது மிகவும் பயனுறுதிமிக்க ஒரு வளமாக கருதப்படுகின்றது. இவ்வாறு பல்வேறு விதமான பயன்களை நீரானது எமக்கு தந்தாலும் கூட இன்று இயற்கையாகவும் மனித நடவடிக்கைகள் காரணமாகவும் நீரானது மாசுபடுத்தப்பட்டு வருகின்றது. அதிலும் குறிப்பாக மனித நடவடிக்கைகள் காரணமாகவே நீரானது மாசடைந்து வருவதை காண முடிகின்றது. கழிவுகளை நீரினுள் கொட்டுதல், இறந்த விலங்குகளினது உடல்களை நீர்நிலைகளினுள் வீசுதல், தொழிற்சாலை கழிவுகளை நீர்நிலைகளில் அகற்றுதல், திண்ம கழிவுகளை நீரினுள் இடல், நீரினுள் இரசாயன பொருட்களை கலத்தல், கப்பல் போக்குவரத்தின் போது வெளிவிடப்படுகின்ற எண்ணெய் கசிவுகள் போன்றன இந்த நீர்நிலைகளை மாசடைக்கின்ற பல்வேறு நடவடிக்கைகளாகும். இவை தவிர இயற்கையாக ஏற்படுகின்ற இயற்கை அனர்த்தங்கள் கூட நீர்நிலைகளை மாசடைய வைக்கின்றன. அதிலும் குறிப்பாக சுனாமி, வெள்ளம், எரிமலை வெடிப்பு போன்றன இந்த நீர்நிலைகளை மாசடைய செய்கின்றன. இவ்வாறு நீரானது மாசடைவதன் காரணமாக எதிர்காலத்தில் நீரினை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலையம் காணப்படும். நீரிற்கான தட்டுப்பாடு என்பது அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. எனவே நாங்கள் நீரினை பாதுகாப்பதற்கான பல்வேறு வழிமுறைகளை பின்பற்ற வேண்டியது அவசியம். சரி மாணவர்களே, இதுவரையில் நாங்கள் பிரதானமான இயற்கை வளங்களான பாறைகள், கனியங்கள், மண், நீர் என்பன தொடர்பாக நாங்கள் பார்த்தோம். அடுத்ததாக இன்னும் ஒரு மிக முக்கியமான இயற்கை வளமான காடுகள் தொடர்பாக எங்களது அவதானத்தை செலுத்த இருக்கின்றோம். எம்மை சுற்றி காணப்படுகின்ற சோழர் தொகுதிகளில் மிகவும் முக்கியமான ஒன்றுதான் காடுகள். இந்த காடுகள் முக்கியமான மரஞ்செடி கொடிகளை கொண்டதும் மனிதனுக்கும் விலங்குகளுக்கும் பல்வேறு பயன்களை வழங்கக்கூடியதுமான தரை சூழல் தொகுதி ஒன்று என குறிப்பிடலாம். காடுகளது பயன்பாடு என்பது தற்காலத்தில் தோன்றிய ஒன்றல்ல. மனிதனது தோற்றம் முதலே காடுகளது பயன்பாடானது அறியப்பட்டு வருகின்றது. முன்னர் பல்வேறு நோக்கங்களுக்காக காடுகள் பயன்படுத்தப்பட்டாலும் கூட இன்று காட்டு வளங்களை பெற்றுக் கொள்வதற்காக மனிதனால் பயன்படுத்தப்படுகின்ற ஒரு வளமாக காடு மாறி வருகின்றது. இன்று உலகில் இயற்கையாக வளர்ந்த காடுகள் போலவே மரநடுகை மூலம் பராமரிக்கப்பட்டு உருவாக்கப்படுகின்ற செயற்கையான காடுகளையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த காடுகளினது இயல்புகள் புவி மேற்பரப்பில் ஒரே மாதிரி காணப்பட மாட்டாது. காலநிலை, மண் ஆகிய காரணிகளுக்கு அமைவாக இவற்றினது இயல்புகள் நாட்டுக்கு நாடு, பிரதேசத்திற்கு பிரதேசம் வேறுபட்டிருப்பதை நாங்கள் காண முடிகின்றது. உலகில் பல்வேறு விதமான காடுகளை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். என்றாலும் கூட இங்கு எமது மாணவர்களுக்கு அயன மண்டல காடுகள், இடைவெப்ப வளைய காடுகள், ஊசி இலை காடுகள் ஆகிய பிரதானமான மூன்று வகை காடுகள் பற்றி மாத்திரமே அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. மாணவர்களே, இவற்றுள் நாங்கள் முதலாவதாக அயன மண்டல மழைக்காடுகள் தொடர்பாக அவதானம் செலுத்துவோம். இந்த காடுகள் கடகக்கோடு, மகரக்கோடு ஆகிய இரண்டுக்கும் இடையிலான அயன மண்டல வளையத்தில் பரவி காணப்படுவதனை அவதானிக்க முடிகின்றது. அதிலும் குறிப்பாக அமேசன் பள்ளத்தாக்கு, மத்திய அமெரிக்கா, கொங்கோ வடிநிலம், ஆசிய பிரதேசங்களில் அதிகமாக நாங்கள் அயன மண்டல மழைக்காடுகளை காணலாம். மாணவர்கள், உங்களது பாடநூலில் 14 பக்கத்தில் உள்ள 1:2 அவதானிப்பீர்களாக இருந்தால் இந்த அயன மண்டல மழைக்காடுகளது பரம்பலை இலகுவில் காணக்கூடியதாக இருக்கும். இந்த காடுகளது பண்புகள் ஏனைய காடுகளது பண்புகளைப் போலல்லாது மிகவும் சிறப்பான பண்புகளை கொண்டிருக்கும். இதற்கு காரணம் என்னவெனில், இந்த அயன மண்டல மழைக்காடுகள் அதிகமான மழை வீழ்ச்சியினையும் அதிகமான வெப்பத்தினையும் பெறுகின்றன. மரங்கள் உயரமாகவும் வைரமிக்கதாகவும் வளர வேண்டுமாக இருந்தால் அதிகமான மழை வீழ்ச்சியும் அதே போல அதிகளவான வெப்பநிலையும் கிடைக்க வேண்டும். இந்த இயல்புகள் இந்த அயன வளையத்தில் கிடைக்கப் பெறுவதால் இங்கு வளர்கின்ற காடுகள் கூட மிகவும் பசுமையான, உறுதியான மரங்களை கொண்ட காடுகளாக காணப்படுகின்றது. அயன மண்டலத்தில் நிலவுகின்ற காலநிலையானது இந்த பிரதேசத்தில் விரைவான தாவர வளர்ச்சி இடம்பெறுவதற்கு மிகவும் உறுதுணையான ஒன்றாக காணப்படுகின்றது. இதனால் மிகவும் அடர்த்தியான ஒரு காடாகவும் உயரமான மரங்களையும் உறுதியான மரங்களையும் கொண்டதாக இந்த காடுகள் காணப்படுகின்றது. அதே போல இந்த காடுகளில் நாங்கள் பல்வேறு மட்டங்களை அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். அவற்றினை நாங்கள் படைகள் என்று நாங்கள் கூறுவோம். எனவே ஒரு படை அமைப்பினை கொண்ட ஒரு காடாக இந்த அயன மண்டல மழைக்காடுகள் காணப்படுகின்றது. மேலும் இங்கு மரங்களினுடைய இலைகளானது அதிகமாக காணப்படும் அகன்ற இலைகளை கொண்டிருப்பதே விசேடமான பண்பாகும். மேலும் இந்த காடுகள் அடர்த்தியானதாக காணப்படுவதாலும் அதனது விதான படையானது மூடிய ஒரு படையாக காணப்படுவதாலும் இங்கு கொடி வகைகள் அதிகமாக காணப்படுகின்றது. அதாவது ஏறு கொடிகள். தரையின் கீழ் வளருகின்ற இந்த கொடிகள் சூரிய ஒளியினை பெற்றுக் கொள்வதற்காக இந்த காடுகளில் காணப்படுகின்ற பாரிய மரங்களை பற்றி ஏறும் இயல்புடையன. இவ்வாறு உருவாவதே ஏறு கொடிகள் ஆகும். எனவே அயன மண்டல மழைக்காடுகளினுடைய இன்னும் ஒரு விசேட பண்பாக இந்த ஏறு கொடி வகைகளை கூறலாம். அதே போல உயிர் பல்வகைமை உயர் மட்டத்தில் காணப்படுகின்ற ஒரு காடாக இது காணப்படுகின்றது. இங்கு காணக்கூடிய மரங்களாக தேக்கு, அகாஷியா, மகோகனி, யூகலிப்ஸ், மூங்கில், சந்தனம் போன்ற மரங்களை குறிப்பிடலாம். இந்த மரங்கள் போலவே இங்கு வாழுகின்ற வன சீவராசிகளாக சிம்பாஞ்சி, புலி, கொரில்லா, மான், கரடி, நச்சுத்தன்மை வாய்ந்த பாம்பினங்கள், ஓணான், ஊர்வன பறவை வகைகள் போன்றவற்றினை காணக்கூடியதாக இருக்கின்றன. இதுவே இந்த அயன மண்டல மழைக்காடுகளினுடைய விசேடமான பண்புகள் ஆகும். இந்த அயன மண்டல மழைக்காடுகளைப் போலவே விசேடமான அம்சங்களை கொண்ட இன்னும் ஒரு காடு இடைவெப்ப வளைய காடுகளாகும். இந்த காடுகள் புவியில் வடக்கு தெற்காக 30 தொடக்கம் 50 அகலக்கோட்டுக்கு இடையிலான பிரதேசங்களில் பரவி காணப்படுகின்றன. மேற்கு மத்திய ஐரோப்பா, வட அமெரிக்காவின் கிழக்கு கரையோர பிரதேசம், ஆஸ்திரேலியா, தென் அமெரிக்காவினுடைய அர்ஜென்டினா, தென் சீனா ஆகிய பிரதேசங்களில் இத்தகைய இடைவெப்ப வளைய காடுகளை காண முடியும். மாணவர்கள், உங்களது பாடநூலில் உள்ள புற உருவப்படத்தில் ஊதா நிறத்தில் காணப்படுகின்ற காடுகளை அவதானிப்பீர்களாக இருந்தால் அவை இடைவெப்ப வளைய காடுகள் அமைந்திருக்கின்ற பிரதேசங்களை காட்டி நிற்கின்றன. இந்த இடைவெப்ப வளைய காடுகளினது பண்புகள் தொடர்பாக நாங்கள் அவதானிப்போமாக இருந்தால் இவை என்றும் பசுமையான இலையுதிர் மரங்களை கொண்டு காணப்படுகின்றது. ஏனெனில் இங்குள்ள மரங்கள் குறித்த பிரதேசத்தில் காணப்படுகின்ற வெப்பநிலையினை தாக்குப்பிடிக்க இயலாத சந்தர்ப்பத்தில் தனது இலைகளை உதிர்த்துவிடும் இயல்புடைய நினைவேதான். என்றும் பசுமையான இலையுதிர் மரங்களாக அவற்றினை நாங்கள் அடையாளப்படுத்துகின்றோம். மீண்டும் அந்த இலைகள் துளிர்க்க ஆரம்பிக்கின்ற பொழுதோதான காலநிலை பண்புகள் கிடைக்க பெறுகின்ற பொழுது மீண்டும் அவை துளிர்விட்டு பசுமையான மரங்களாக காட்சியளிக்கும். மேலும் இந்த மரங்களினது இயல்புகளை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், இலைகள் அகன்ற வைரம் செறிந்த மரங்களாக காணப்படும். அயன மண்டல மழைக்காடுகளை போன்று இங்கு நாங்கள் ஒரு தெளிவான படை அமைப்புகளை அல்லது தட்டுக்களை நாங்கள் இந்த காடுகளில் காண முடியாது. நான் ஏலவே குறிப்பிட்டது போல இவை குளிர் பருவத்தில் மரங்களது இலைகள் உதிர்ந்துவிடும். அதே போல இங்கு உயிர் பல்வகைமையும் குறைவானதாக காணப்படும். பொருளாதார ரீதியில் பெருமதி மிக்க ஓக், செஸ்னட், பைன், காலிப்டஸ், யூகலிப்ஸ், பீச், லைம் போன்ற மரங்களை நாங்கள் இங்கு காணக்கூடியதாக இருக்கும். மேலும் இங்கு காணக்கூடிய வன சீவராசிகளாக முயல், ஓநாய், புலி, மான், பல்வகையான பறவைகள் என்பவற்றை குறிப்பிடலாம். நாங்கள் இதுவரை பார்த்த அயனமண்டல மழைக்காடுகள் மற்றும் இடைவெப்ப வளைய காடுகளில் இருந்து வேறுபட்ட ஒரு பண்பினை கொண்ட காடே ஊசியிலை காடுகள் ஆகும். இந்த காடுகள் வட அரைக்கோளத்தில் 50 பாகை தொடக்கம் 60 பாகை அகலக்கோடுகளுக்கு இடையில் பரந்து காணப்படுகின்றன. அதிலும் குறிப்பாக முனைவு பகுதிகளில் இந்த ஊசியிலை காடுகளை நாங்கள் அவதானிக்க முடியும். வட அமெரிக்காவின் மேற்கு கரையோர பகுதியில் இருந்து கிழக்கு கரையோரம் வரையான வட பிரதேசத்தில் நாங்கள் இதனை அதிகமாக காண முடியும். அதே போல வட ஐரோப்பாவிலும் ஆசியாவினது வடப்பகுதி அதாவது சைபீரிய பிரதேசங்களிலும் இந்த ஊசி இலை காடுகளை மாணவர்களை நாங்கள் காணலாம். இந்த காடுகளது பண்புகளாக கூம்புரு வடிவங்களை நாங்கள் குறிப்பிடலாம். அதாவது கூம்பு போன்ற அமைப்பினை இந்த ஊசி இலை காடுகள் கொண்டிருக்கும். இதற்கு காரணம் அதிகமான குளிருக்கு தாக்கு பிடிக்கக்கூடிய வகையிலும் அங்கு பொழியும் பனியினை தாக்கு பிடிக்கக்கூடிய அளவிலும் தான் இந்த கூம்புரு வடிவத்தினை இந்த ஊசியிலை காடுகள் கொண்டிருக்கின்றன. ஏனெனில் ஏனைய மரங்களைப் போல அகன்ற கிளைகளை கொண்டிருக்குமாக இருந்தால் அதிகமான பனி அந்த மரங்களின் மீது பொழிகின்ற பொழுது அந்த கிளைகள் முறிந்து விழுவதற்கான வாய்ப்புள்ளது. எனவேதான் இதனை தவிர்ப்பதற்காக இந்த பிரதேசத்தில் மரங்கள் கூம்புரு வடிவத்தினை கொண்டிருக்கின்றன. மேலும் இந்த மரங்கள் ஊசி போன்ற இலைகளை கொண்டிருக்கும். ஓக், மேபிள், பீச், பைன், ஸ்ப்ரூஸ், லார்ஜ், பாப்லர் போன்ற தாவரங்கள் இந்த ஊசி இலை காடுகளில் காணக்கூடியதாக இருக்கும். அதே போல இங்கு காணப்படுகின்ற வனசீவராசிகளை பார்ப்போமாக இருந்தால் அதிக குளிரிற்கு தாக்கு பிடிக்கக்கூடிய வனசீவராசிகளையே இங்கு நாங்கள் காணலாம். பனிமுயல், பேண்டா, துருவ கரடி, துருவமான், பல்வகை நரிகள், சீல் மீன்கள் போன்றவற்றினை நாங்கள் இந்த ஊசி இலை காடுகளில் அதிகமாக அவதானிக்கலாம். சரி மாணவர்களே, இதுவரையில் நாங்கள் உலகில் காணப்படுகின்ற பிரதானமான காடுகள் தொடர்பாக அவதானம் செலுத்தியிருந்தோம். இனி இந்த காடுகளது முக்கியத்துவம் தொடர்பாக சற்று அவதானிப்போம். உண்மையில் காடுகள் உயிர்பல் வகைமையினை பாதுகாப்பதால் அவை அதிக முக்கியத்துவம் மிக்கதாக காணப்படுகின்றன. உங்களுக்கு தெரியும், பல்வேறு விதமான தாவரங்களையும் பல்வேறு வகையான பறவைகள், மிருகங்கள், ஊர்வன என பல்வேறு வகையான உயிரினங்களினது இருப்பிடமாகவும் வாழிடமாகவும் இந்த காடுகள் காணப்படுகின்றன. எனவேதான் அவற்றினை பாதுகாக்கின்ற ஒரு பாதுகாப்பு அரண் என்ற வகையில் காடுகள் முக்கியத்துவம் பெறுகின்றன. அதே போல இந்த காடுகளது இருப்பின் காரணமாகவே வனசீவராசிகளின் பாதுகாப்பும் நிலைத்திருப்பும் உறுதிப்படுத்தப்படுகின்றது. மேலும் நீர் ஊற்றுக்கள் உற்பத்தியாகின்ற பிரதானமான இடங்களாக இந்த காடுகள் காணப்படுகின்றன. அதாவது நீர் ஊட்ட பிரதேசமாக இவை முக்கியத்துவம் பெறுகின்றன. மேலும் மனிதர்களுக்கு தேவையான அரிமரங்கள், எரிபொருட்களை பெற்றுக்கொள்வதற்கும், மருந்துகளை பெற்றுக்கொள்வதற்கும், உணவுப் பொருட்களை பெற்றுத் தருவதிலும் இந்த காடுகள் முதன்மையாகின்றன. மேலும் இந்த வளிமண்டலத்தினது தூய்மையினை பாதுகாப்பதில் இந்த காடுகள் பெருமளவில் முக்கியத்துவம் பெறுகின்றன. உங்களுக்கு தெரியும், உலகினது நுரையீரல் என்று கருதப்படுவது அமேசான் காடாகும். இந்த வளிமண்டலத்தில் காணப்படுகின்ற வெப்ப வாயுவான கார்பனீர் ஆக்சிசனை உறிந்து கொண்டு இந்த வளியினை தூய்மையாக வைத்திருப்பதில் மிகவும் பங்காற்றுவது இந்த காடாகும். இதனால் சூழல் சமநிலைக்கும் பாதுகாப்புக்கும் உதவுகின்ற ஒன்றாக இந்த காடானது கருதப்படுகின்றது. இது தவிர அழகுமிக்க ஒரு சுற்றாடலை இந்த காடுகள் உருவாக்குகின்றன. காலநிலை மூலகங்களது உருவாக்கத்திற்கும் அவற்றினது செறிவிற்கும் இந்த காடுகள் உதவுகின்றன. இதனை போலவே கட்கோலத்தில் ஏற்படுகின்ற மண்ணரிப்பினை தடுப்பதிலும் இந்த காடுகள் உறுதுணையாக இருக்கின்றன. மேலும் இந்த காடுகளில் இருந்து கிடைக்கப்பெறுகின்ற உக்கள்கள் மண்ணுடன் சேர்ந்து மண்ணை வளப்படுத்துவதிலும் இந்த காடுகள் பிரதானமாக செல்வாக்கு செலுத்துகின்றன. இவ்வாறு பயன்மிக்க இந்த காடுகள் மற்றும் வன சீவராசிகள் இன்று பல்வேறு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கின்றன. அதிலும் முக்கியமாக மனிதனது தலையீடுகளால் அதிகரித்து வருகின்ற பிரச்சனைகளினை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக அதிகரித்து வருகின்ற சனத்தொகையுடன் இன்று பல்வேறு தேவைகளும் மனிதனுக்கு அதிகரிக்கின்றது. அதிலும் குறிப்பாக உணவு தேவை, இருப்பிட தேவை என்பன. இவற்றினை நிவர்த்தி செய்து கொள்வதற்காக மனிதன் இன்று பல்வேறு அளவிலான காடுகளை அழித்து வருகின்றான். மனிதன் தனக்கு தேவையான குடியிருப்புகளை அமைத்துக் கொள்வதற்கான நிலத்தினை பெற காடுகளை அளிக்கின்றான். அது மாத்திரமன்றி இன்று வியாபார நோக்குடன் காட்டு தாவரங்களும் விலங்குகளும் சேகரிக்கப்படுவதால் அவை அச்சுறுத்தலை எதிர்நோக்கி வருகின்றன. குறிப்பாக சட்டரீதியற்ற வகையில் காட்டு தாவரங்களையும் விலங்குகளையும் சேகரித்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து அல்லது கடத்தல் மூலம் விற்பனை செய்து இன்று மனிதன் அதிகமாக பொருளாதார ரீதியாக பணத்தினை சேமிக்க தொடங்கியிருக்கின்றான். எனவே இந்த நிலையானது காடுகளில் வாழுகின்ற தாவரங்களுக்கும் வன சீவராசிகளுக்கும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வருகின்றது. மேலும் மனிதன் வீதிகள் அமைப்பதற்கும் அபிவிருத்தி செயற்திட்டங்களை முன்னெடுப்பதற்காகவும் காட்டு பிரதேசங்களை பாரிய அளவில் அழித்து பயன்படுத்துகின்றான். இதனாலும் காடுகள் இன்று அழிந்து வருவதனை காணக்கூடியதாக இருக்கின்றது. மேலும் காடுகளில் மனிதன் மேற்கொள்ளுகின்ற சில நடவடிக்கைகள் காரணமாக, உதாரணமாக சுற்றுலா பயணங்கள், வேட்டையாடுதல் போன்ற நடவடிக்கைகள் காரணமாக இந்த காட்டு சூழலானது மாசடைந்து வருகின்றது. இந்த மாசடைவின் காரணமாக தாவரங்களும் விலங்குகளும் அழிவடைந்து வருவதை நாங்கள் காணக்கூடியதாக உள்ளது. இந்த மனிதனது தலையீடால் உருவாகின்ற இந்த காரணிகள் போலவே இயற்கையான சில காரணிகள் கூட இந்த காடுகளுக்கும் வன சீவராசிகளுக்கும் அச்சுறுத்தலை ஏற்படுத்துகின்றன. அதிலும் குறிப்பாக இயற்கை அனர்த்தங்களான காட்டுத்தீ, வறட்சி, மண் சரிவு, புயல் காற்று என்பன காடுகளுக்கு பாரிய சேதத்தினை ஏற்படுத்துகின்றன. குறிப்பாக காட்டுத்தீ என்பது காட்டு தொகுதியில் காணப்படுகின்ற வன சீவராசிகளையும் அங்கு காணப்படுகின்ற தாவரங்களையும் முற்றுமுழுதாக அழித்துவிடக்கூடிய ஒரு அபாயமிக்க ஒரு அனர்த்தமாகும். எனவே இத்தகைய ஒரு நிலைமையில் இன்றும் கூட இன்று உலகில் காணப்படுகின்ற காடுகளும் வன சீவராசிகளும் அச்சுறுத்தலான நிலைமையில் காணப்படுகின்றன. மேலும் காலநிலை மாற்றம் காரணமாக இந்த காடுகளில் உள்ள வன சீவராசிகளினது உயிரின வாழ்க்கை கோலம் மாற்றமடைந்து வருகின்றது. மேலும் அத்துமீறிய தாவர இனங்கள் இந்த காடுகளினுள் நுழைந்து ஆக்கிரமிப்பதன் காரணமாக அந்த பகுதிக்கு உரிய தாவரங்களும் விலங்குகளும் இன்று அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி வருகின்றன. சரி மாணவர்களே, இதுவரையில் நாங்கள் தரம் 11 முதலாவது பாடஅலகான இயற்கை வளங்கள் தொடர்பான விடயங்களை நாங்கள் கற்றறிந்திருந்தோம். மாணவர்களுக்கு போதிய விளக்கங்கள் கிடைக்கப்பெற்றிருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இந்த விளக்கங்களுடன் மீண்டும் ஒரு முறை மாணவர்கள் உங்களது பாட அழகினை வாசித்து போதிய விளக்கங்களினை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு கல்வி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.